உருத்திரபுரத்தில் நாகரமைத்த புராதனமான கோயில்கள். எழுத்தாளர் பேராசிரியர் சி. பத்மநாதன். வட கிழக்கு மாகாணங்களிலே அம்பாறை தேர்தல் தொகுதி தவிர்ந்த இடங்கள் பலவற்றில் மிக அண்மை காலத்தில் நடைபெற்ற கள ஆய்வுகளின் விளைவாக ஆதி வரலாற்று காலத்திலே தமிழ் மொழியின் செல்வாக்கு மேலோங்கிய நிலையில் இருந்தமைக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. வவுனியா அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள அரும்பொருட்கள் மூலமாகவும் இக்கருத்து உறுதியாகின்றது. அங்குள்ள சின்னங்களிலே தமிழை தவிர்ந்த வேறெந்த மொழியின் அடையாளங்களும் இல்லாமை எல்லோரதும் சிந்தனைக்குரியதாகும். ஆனால் அங்கு பௌத்தம் தொடர்பான சின்னங்களை தெரிவு செய்து அவற்றை காட்சிக்கு வைத்துள்ளனர். உன்னதமான கலைவனப்புடைய துர்க்கை அம்மனின் படிமம் ஒன்றுதான் அங்குள்ள சைவ சமயம் சார்ந்த வடிவமாகும். வன்னியிலே காணப்படும் பௌத்த சின்னங்கள் எல்லாம் அங்கு வாழ்ந்த சிங்கள மக்களின் அடையாளங்கள் என்ற தவறான கருத்தினை ஹியூ நெவில் முன்னிலைப்படுத்தினார். புரிந்துணர்வில்லாது அவர் சொன்னவை சுருதி பிரமாணமாக கொள்ளப்பட்டன. அது வரலாற்று ஆசிரியர்களுக்கும் அரச சார்புடைய தொல்லியல் நிறுவனங்களில் உள்ளவர்களுக்கும் வலிமையான நம்பிக்கையாகிவிட்டது. ஆனால் அவருக்கு முன்பு நீர்ப்பாசன முறை பற்றி ஆய்வுகள் செய்த ஹென்றி பார்க்கர் வேறு விதமான கருத்தை வெளிப்படுத்தினார். தமிழ் பேசும் நாகரி மண்மலை குளத்தை கட்டினார்கள் என்றும் வன்னியில் வாழ்ந்த பௌத்தர்கள் தமிழராய் இருக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பார்க்கர் பதிவு செய்துள்ள கருத்துக்கள் மிக அண்மை காலத்திலே கள ஆய்வுகளின் மூலம் கிடைத்த விவரங்களால் உறுதி பெறுகின்றன. தமிழ் பிராமி வரி வடிவங்களிலே தமிழ் பெயர்கள் பொறித்த பல நூற்றுக்கணக்கான தொல்பொருட்சின்னங்கள் கிடைத்துள்ளன. அவை வழிபாட்டு சின்னங்கள், பாவனை பொருட்கள் என இருவகைப்படும். அவை அனைத்தும் நாகரோடு தொடர்புடையவை. நாக சிற்பங்களிலும் சிவலிங்கம், நந்தி, மயூரம் முதலானவற்றிலும் புத்தர் பாதம், புத்தர் படிமம் போன்றவற்றிலும் மணிநாகன் என்ற பெயரை எழுதுவது வழக்கம். வழிபாட்டிற்குரிய தெய்வங்களையும் அவற்றோடு தொடர்புடைய சின்னங்களையும் நாகர் மணிநாகன் என்றே குறிப்பிட்டனர். அதுபோல நாகர்கோட்டம், சைவ கோயில், பௌத்த பள்ளி, சேதியம் போன்ற வழிபாட்டு நிலையங்களை மணிநாகன் பள்ளி என்று குறிப்பிட்டனர். இந்த பெயர்கள் எழுதிய சின்னங்கள் வன்னி மாவட்டங்களில் செறிந்து காணப்படுகின்றன. பாவனை பொருள்களில் மேல்வரும் இரு சிறிய வசனங்களை எழுதுவது அவர்களின் வழமை. வேள் நாகன் மகன் வேள் கண்ணன், வேள் கண்ணன் மகன் வேள் நாகன். உடைமை பொருள்கள் கட்டுமானங்களின் தூண்கள், சுவர்கள், அத்திபாரங்கள், தூண் தாங்கு கற்கள், குளக்கட்டுகள், கிணற்று கட்டுகளை அடுத்துள்ள கற்பாறைகள், மலை குகைகள் போன்றவற்றில் இவற்றை காணலாம். அம்மி, குளவி, ஆட்டுக்கல், உரல், செக்கு போன்றவற்றிலும் இவற்றை காணலாம். ஈம கல்லறைகளிலும் அவற்றில் இடப்பட்ட பானை, சட்டி, குடம் போன்றவற்றிலும் இவற்றை காண முடிகின்றது. எழுத்து பொறித்த நாகரின் பாவனை பொருள்களிலும் வழிபாட்டு சின்னங்களிலும் நாக வடிவங்களை அமைப்பதும் நாகரின் வளமையாகும். உருத்திரபுரத்தில் உள்ள நாகரின் பண்பாட்டு சின்னங்களை கள ஆய்வு செய்யும் வாய்ப்பொன்று அண்மையில் எமக்கு கிடைத்தது. அதற்கான ஏற்பாடுகளை பா.உ.சி. ஸ்ரீதரன் செய்தார். அன்றைய தினம் எமக்கு போதிய நேர அவகாசம் இன்மையால் சிவன் கோயில் வளாகத்தில் உள்ள தொல்பொருட்கள் சிலவற்றையே பார்வையிட முடிந்தது. அங்கு 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு சிவன் கோயிலும் பௌத்த பள்ளியும் இருந்தமைக்கான அடையாளங்கள் தெரிகின்றன. கோயிலுக்குரிய பரந்த அளவிலான நிலத்தில் ஓரிடத்திலே புத்தர் படிமம் உள்ளதென்ற காரணத்தால் அதனை சுற்றியுள்ள ஒரு துண்டு நிலத்தை பாதுகாப்பு தலமாக தொல்பொருள் திணைக்களத்தினர் வரையறை செய்து அதற்கு எல்லையிட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள மிக தொன்மையான தொல்பொருள் சின்னங்களில் பெரும்பாலானவை சமய சார்புடையவை. அவை பௌத்தம், சைவ சமயம், நாக வழிபாடு என்பன பற்றியவை. அவற்றை பாதுகாப்பது தொல்பொருள் திணைக்களத்தினரின் பொறுப்பும் பணியும் ஆகும். சிவன் கோயிலின் கட்டுமானங்கள் நவீன காலத்துக்குரியவை. அவை 20 நூற்றாண்டில் காடுகளை வெட்டி மீள் குடியேற்றங்கள் அமைக்கப்பட்ட பின் உருவாக்கப்பட்டவை. ஆனால் அது ஏறக்குறைய 1800 வருடங்களுக்கு முன் சிவலிங்க வழிபாடு நடைபெற்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மூலஸ்தானத்தில் இருக்கும் சிவலிங்கமும் அக்காலத்திற்கு உரியதாகும். ஆவுடியாரில் நாகரின் வளமைக்கு ஏற்ப பெயர் இடப்பட்டுள்ளமை இக்கருத்துக்கு ஆதாரமாகின்றது. அத்துடன் அக்கோயிலில் பயன்பாட்டில் உள்ள சந்தனக்கல்லிலும் நாகர் பற்றிய தமிழ் சொற்கள் தமிழ் வரி வடிவங்களில் எழுதப்பட்டுள்ளன. புதிய கோயிலை கட்டுவதற்கு நிலத்தை அகழ்வு செய்த பொழுது இந்த சந்தனக்கல் கிடைத்திருக்க வேண்டும். கோயில் வளாகத்தில் பரவலாக எழுத்து பொறித்த தூண் துண்டங்கள் காணப்படுகின்றன. அவை ஆதியான சிவன் கோயிலின் கட்டுமான பகுதிகள் என்று கொள்ளத்தக்கவை. பௌத்த பள்ளியின் அடையாளங்கள். தொல்லியல் திணைக்களத்தினர் தங்கள் பாதுகாப்பு தலம் என அடையாளப்படுத்திய நிலத்திற்கு வெளியே அதற்கண்மையில் உள்ள ஒரு மரத்தின் கீழே சில செங்கற்களும் தூண் துண்டங்களும் காணப்படுகின்றன. அவற்றை சுத்தம் பண்ணி நீரினால் கழுவிய பின் அவற்றிலே தமிழ் பிராமி எழுத்துக்கள் தெரிந்தன. தமிழ் பெயர்களும் வசனங்களும் தெரிந்தன. அவை நாகர் பற்றியவை. நாகரின் கல்லறைகளில் காணப்படும் இரு வசனங்களும் இவற்றிலே பதிவாகி உள்ளன. சுடுமண் கற்கள் சதுரமானவை, அளவில் பெரியவை, ஆதி வரலாற்று காலத்திலே தமிழகத்தில் பயன்படுத்தியவற்றை போன்றவை. அவற்றின் வரி வடிவங்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு உரியவை. இவற்றை போன்ற கற்கள் மட்டக்களப்பில் மாவடி வேம்பு எனும் ஊரின் கிழக்கு கரையோரமாக அமைந்த வில்லுக்காட்டிலும் உள்ளன. அங்கு அவை நாகரின் குடியிருப்பொன்றின் அழிபாடுக்கிடையே அடையாளம் காணப்பட்டன. அவற்றிலும் வளமைப்படி தமிழ் பெயர்களும் வசனங்களும் எழுதப்பட்டுள்ளன. எம்மால் அவதானிக்க முடிந்த சில உருப்படிகளில் மணிநாகன் பள்ளி என்ற பெயர் எழுதப்பட்டிருந்தது. சிவன் கோயில்களையும் நாகர்கோட்டங்களையும் பௌத்த பள்ளிகளையும் மணிநாகன் பள்ளி என்று நாகர் குறிப்பிட்டனர். தாந்தாமலையில் நாகர் அமைத்த பௌத்த பள்ளியில் அந்த பெயர் பொறித்த கற்றூண்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றில் நாகரின் குலமரபு சின்னமாகிய நாகத்தின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. உருத்திரபுரத்தில் உள்ள தூண் துண்டம் ஒன்றிலே தமிழில் வாசகம் எழுதப்பட்டிருப்பதோடு நாகபந்த வடிவமும் செதுக்கப்பட்டுள்ளது. நாகபந்த வடிவங்கள் பலவிதமான கோலங்களில் அமைந்திருக்கும். அவை வெவ்வேறான இடங்களில் வெவ்வேறான கோலத்திலே செதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்குள்ள கற்றூனில் ஒரு சோடியான பாம்புகள் தலை நிமிர்த்தி படமெடுத்த கோலத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. செங்கட்டி ஒன்றில் மணிநாகன் பள்ளி என்று குறிப்பிடும் கட்டுமானம் நாகரினால் அமைக்கப்பட்டது என்பது இதனால் மேலும் தெளிவாகின்றது. மணிநாகன் பள்ளி என்ற பெயர் மகாவம்ச ஆசிரியருக்கு அறிமுகமான ஒன்றாகும். மணிநாக பர்வத விகாரம் என்பதை மகல்லக நாகன் என்ற அனுராதபுரத்து அரசன் அமைப்பித்தான் என்று மகாவம்சம் குறிப்பிடுகின்றது. சூளநாக விகாரம் என்ற வேறொரு விகாரத்தையும் அவன் கட்டுவித்தான். அது சூளநாக எனும் இளவரசன் ஒருவனின் பெயரால் வழங்கியது. அதே போல மணிநாக விகாரம் என்பது மணிநாக என்ற சிறப்பு பெயருடையவரோடு தொடர்புடையது என்று கருதலாம். புத்தர் பெருமானை மணிநாகன் என்றே நாகர் குறிப்பிட்டனர். குசலான் மலையிலும் வேறிடங்களிலும் மணிநாகன் என்ற பெயர் எழுதிய புத்தர் பாத வடிவங்கள் உள்ளன. யாழ்ப்பாணத்திலும் திருகோணமலையிலும் கிடைத்த பல புத்தர் படிமங்களில் மணிநாகன் எனும் பெயர் அமைந்துள்ளது. புத்த விகாரம் என்பதை மணிநாகன் பள்ளி என்று நாகர் குறிப்பிட்டனர். விகாரம் பள்ளி என்பன ஒரே பொருள் குறிக்கும் இருவேறு மொழி சொற்கள். விகாரம் என்பது தமிழிலேயே தற்பவமாக வந்த சமஸ்கிருத பிராகிருத மொழி சொல். அபயாசிரிய வளநாட்டு வெல்காம பள்ளி, வெல்கம் வேரகமான ராஜராஜ பெரும்பள்ளி புத்தர்க்கு என வரும் கல்வெட்டு குறிப்பினால் இவ்விளக்கம் தெளிவாகின்றது. எனவே மணிநாகன் பள்ளி என்ற தமிழ் பெயரை மணிநாக விகாரம் என்று மகாவம்சம் குறிப்பிடுகின்றது என்பது உறுதியாகின்றது. நாகரின் வளமைகளின் அடிப்படையில் மட்டுமே மணிநாக பர்வத விகாரம் பற்றிய மகாவம்ச குறிப்பினை புரிந்து கொள்ள முடியும். அந்த விகாரத்தை அமைப்பித்த மகல்லக நாகன் நாகர்குலத்து அரசன் என்பதும் குறிப்பிடற்குரியது. இதுவரை கவனித்தவற்றின் முடிவுகளை மேல்வருமாறு சுருக்கமாக குறிப்பிடலாம். உருத்திரபுரத்து சிவன் கோயில் வளாகத்தை சூழ்ந்த பகுதிகளிலே தமிழ் மொழி பேசும் நாகரின் குடியிருப்புகள் இருந்தன. அவற்றின் காலம் இற்றைக்கு 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. அவர்கள் சிவலிங்க வழிபாட்டிற்குரிய கோட்டத்தினையும் அதற்கு அண்மையில் ஒரு பௌத்த பள்ளியினையும் அமைத்திருந்தனர். அவை இரண்டிலும் தமிழ் பிராமி வரிவடிவங்களில் எழுதிய தமிழ் சொற்களும் வசனங்களும் செங்கட்டிகள் கற்றூண் போன்ற தொல்பொருள் சின்னங்களில் காணப்படுகின்றன. பிராகிருத மொழி வழங்கியமைக்கான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. அங்குள்ள இரு சமய நிறுவனங்களும் தமிழ் மொழி பேசும் மக்களின் வரலாற்று பண்பாட்டு சின்னங்களாகும். அவை 2000 வருடங்களுக்கு முற்பட்ட காலம் முதலாக வாழ்ந்த தமிழ் மொழி பேசும் நாகரின் அடையாளங்களாகும். இந்நாட்களில் போல தொன்மை காலத்திலே குறிப்பாக நாகர் சமூகத்தில் மக்களை நாக வழிபாட்டினர், சைவர்கள், பௌத்தர்கள் என்று வேறுபடுத்தி வகைப்படுத்தும் வழக்கம் ஏற்பட்டிருக்கவில்லை. கிமு 9 நூற்றாண்டு முதலாக தென்னிந்திய பிரதேசங்களில் இருந்தும் வந்து இலங்கையில் பரவிய நாகர் நாக வழிபாடு, சைவ சமய வழிபாடு என்பவற்றை அறிமுகப்படுத்தினார்கள். அத்துடன் பௌத்தம் பரவிய காலம் முதலாக அதனையும் பின்பற்ற தொடங்கினார்கள். வெடுக்கினாரி மலையிலே பரந்து காணப்படும் கல்வெட்டுகளும் வழிபாட்டு சின்னங்களும் தக்க உதாரணங்களாகும். அங்கு தமிழ் மொழி கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. தமிழ் மொழி கல்வெட்டுகள் நாகரி பற்றியவை. பிராகிருத மொழி கல்வெட்டுகள் பௌத்த சங்கத்தாருக்கு வழங்கிய தானங்கள் பற்றியவை. அவற்றோடு நாகரின் வழிபாட்டு சின்னங்களான நாகக்கல், சிவலிங்கம் போன்றனவும் அங்குள்ளன. மேலும் பெருங்கற்கால பண்பாட்டு சின்னங்களாகிய நினைவு தூண்களும் மலைப்பாறையில் வெட்டிய குழிகளும் அங்குள்ளன. நாகர் மூலமே பெருங்கற்கால பண்பாடு இந்நாட்டிற்கு பரவியதென்பதும் குறிப்பிடத்தக்கது. தொல்பொருட் சின்னங்களை பரந்த மனப்பான்மையோடும் அறிவியல் நோக்கிலும் புரிந்து கொள்ள வேண்டும். தலத்தில் வாழுகின்ற மக்களின் நலன்களை பாதிக்காத வகையிலும் அவர்களின் ஆதரவோடும் அவற்றை பாதுகாக்க வேண்டும். நல்லிணக்கம் ஏற்படும் வகையில் இவற்றை பாதுகாப்பது அரசின் கடமையும் பொறுப்புமாகும். முற்றும்.